அன்பழகனருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 26 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில், இலங்கையில் முஸ்லீம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் அது சாத்தியமா என்பது குறித்த ஓர் ஆய்வு.
இப்போ சட்டத்தின்படி அதில் மணமகள் தன்னுடைய சம்மதத்தை நேரடியாக தெரிவிக்க உயர்ந்த விதமான வழியும் இல்லை. ஒரு வழி மூலம் தான் அது செய்யப்படுகின்றது. திருமண அந்த பதிவில் அவர் ஒப்பமிடுவதும் இல்லை.
தமிழகத்தில் தலித்துகளுக்காக திறக்கப்பட்ட கோயில் மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பால் மீண்டும் பூட்டப்பட்டது குறித்த செய்தி.
அதெல்லாம் விட முடியாது, கோயில் உள்ளலாம் விட முடியாது. கோயில் உள்ள இன்னைக்கு வரேன்னு கேப்பேன், அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து சாமி எங்களுக்கு ஒரு நாள் அனுப்பணும் கேப்பேன், அதுக்கப்புறம் எங்க நிர்வாகத்தில் வந்து பங்கு கேப்பேன், எதுக்கு தலையிட்டு அந்த வெள்ளம் வேணாம்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணுபிரியா மற்றும் சிவகுமார்.
வடக்கு பிரான்சில் ஜங்குல் என்று அழைக்கப்பட்ட பெரிய முகாமில் இருந்து குடியேறிகளை வெளியேற்றும் பணி நிறைவடைந்து விட்டதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த நடவடிக்கைக்கு எதிர்பார்த்ததை விட குறைந்த நேரமே ஆனது. பிராந்திய அதிகாரி ஃபாபியன் பூசியோ பணி நிறைவடைந்து விட்டதாகவும், இனி குடியேறிகளால் புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். அந்த முகாமை திங்களன்று இடிக்க தொடங்கிய அதிகாரிகள் அங்கிருந்த குடியேறிகளை பிரான்சை சுற்றியுள்ள குடியேறிகள் மையங்களுக்கு பேருந்துகள் மூலம் அழைத்து சென்றனர்.
கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிக்கு செல்லும் வழியில் உள்ள ஸ்பானிஷ் துறைமுகத்தில் தங்கள் போர்க்கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்ப முன்னர் விடுத்த வேண்டுகோளை ரஷ்யா திரும்ப பெற்றுள்ளது. ஸ்பெயினில் உள்ள ரஷ்ய தூதரகம் இந்த முடிவு எடுக்கப்பட்டதன் காரணத்தை கூறவில்லை. சிரியாவில் உள்ள அலப்போ நகரில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த இந்த போர்க்கப்பல்கள் பயன்படுத்தப்படும் என்று தங்களின் கவலையை நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்கள் வெளிப்படுத்திய பிறகு, இப்பணிப்பிரிவு படையின் நோக்கம் குறித்து ரஷ்யா விளக்கமளிக்க வேண்டி ஸ்பெயின் அரசு கேட்டுக்கொண்டது. கடந்த காலங்களில் எரிபொருள் நிரப்ப மற்றும் தங்களுக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துச் செல்லவும் அடிக்கடி ஸ்பானிஷ் துறைமுகங்களுக்கு ரஷ்யா போர்க்கப்பல்கள் வருகை புரிந்துள்ளன.
தொல்பொருட்களை திருடிய திருடர்களை விசாரித்த போது 2,500 வருடத்திற்கும் மேல் பழமையானதாக கருதப்படும் மிகவும் அரிய ஆவணத்தை இஸ்ரேல் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். ஹீப்ரு எழுத்துக்கள் அடங்கிய பண்டைய கால எகிப்து நாட்டில் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நாணல் புல்லின் தண்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட காகிதத்தை அவர்கள் கண்டறிந்துள்ளனர். ஜெருசலத்தை பற்றி உள்ள பழமையான எழுத்து குறிப்புகளில் இதுவும் அடங்கும் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒயில் லோடுகளை கப்பல் வாணிபம் செய்வது குறித்த அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
வடக்கு சிரியாவில் போராளிகளின் பிடியில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த தீவிர வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதில் சேதமடைந்த கட்டிடங்களில் ஒரு பள்ளிக்கூடமும் இடம்பெற்றுள்ளது. இதில் குழந்தைகளும் இறந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இட்லிப் மாகாணத்தில் அமைந்த ஹாஸ் என்ற இந்த கிராமம் சிரியாவின் அரசுக்கு எதிராக போராடும் போராளிகளின் கோட்டையாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது.
வடக்கு ஜப்பானில் 2011 ஆண்டில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமியில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு 13 மில்லியன் டாலர்களுக்கும் மேல் இழப்பீடு செலுத்த வேண்டும் என்று 2 உள்ளூர் அதிகாரிகளுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. இஷினோமாக்கியில் உள்ள 23 பள்ளி மாணவர்களின் உறவினர்கள் ஆழி பேரலை மறும் ஆபத்து உள்ளதாக அறிவித்த பிறகும் அவர்களை முறையாக வெளியேற்ற தவறியதற்காக அந்நகரின் மீதும் அரசு நிர்வாகிகள் மீதும் வழக்கு தொடர்ந்தனர். மொத்தமாக 74 மாணவர்கள் மற்றும் 10 ஆசிரியர்கள் ஒக்காவா ஆரம்ப பள்ளி மைதானத்தில் 40 நிமிடங்களுக்கும் மேல் காத்து நிற்குமாறு கூறப்பட்டதால் பெரியதாக எழுந்த அலையில் அடித்து செல்லப்பட்டனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் முஸ்லீம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் முஸ்லீம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளது. இது தொடர்பான யோசனைகளை முன்வைக்க அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கூறுகின்றார் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கயந்த கர்ணாத்திலக்க. முஸ்லிம் சட்டத்தின் கீழ் திருமணம் முடிப்பதற்கான குறைந்த வயது எல்லை மற்றும் அந்த சட்டத்தின் கீழ் காணப்படும் வேறு காரணங்கள் தொடர்பில் காணப்படும் சட்ட விதிப்பிறைகள் இலங்கை அங்கம் வகிக்கும் சில சர்வதேச சமவாயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நியம ஒழுங்குகளுடன் ஒத்திசையாத காரணத்தினால் குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு தேவை ஏற்பட்டுள்ளது என இனங்காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முறையான திருத்தங்கள் தொடர்பில் அமைச்சரவைக்கு யோசனைகளை முன்வைப்பதற்கு அமைச்சரவை உபகுழுவொன்றை நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார் அமைச்சரவை பேச்சாளர் ஜயந்த கருணாதிலக. ஷரியா சட்டத்தை மீறுவதாக அந்த திருத்தங்கள் அமையக்கூடாது என்கின்றார் கிழக்கு முஸ்லிம் சிவில் அமைப்புகளின் தலைவர் ஜட் எம் நதீர் மௌலவி.
தனியார் சட்டத்தில இஸ்லாமிய ஷரியானுடைய சட்டங்களோட சேர்ந்து இலங்கையில பின்பற்றப்பட்டு வந்த சில மரபுகளும் கூட சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த வகையில இருக்கிற சட்டத்தில சில மாற்றங்கள் இஸ்லாமிய ஷரியாவுக்கு உட்பட்ட விதமாக வர வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய ஷரியாவுக்கு முரணாக எந்த ஒரு மாற்றம் வருகின்ற சந்தர்ப்பத்திலும் அதை முஸ்லிம் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. எனவே அரசாங்க சட்டங்களை பொறுத்தவரையில அந்தந்த அரசாங்கங்கள் சில சமூக ரீதியிலான கடமைகளை நோக்காக கொண்டு சில எல்லைகளை போடுகிற நேரத்தில் அந்த விஷயம் சம்பந்தமாக இன்னும் ஆராய்ச்சி பண்ணித்தான் அதுல முடிவெடுக்க வேண்டியிருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் இதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அகில இலங்கை ஜம்மியத்துல்லமா சபைதான் இருந்து கொண்டிருக்கும். அந்த ஃபத்வா அமைப்பினூடாக தான் இந்த மாற்றங்கள் அநேகமாக நான் நினைக்கிறேன் இலங்கை அரசாங்கம் செய்ய முற்படும் என்று நாங்கள் கருதுகிறோம்
என்றார் கிழக்கு முஸ்லிம் சிவில் அமைப்புகளின் தலைவர் ஜட் எம் நதீர் மௌலவி.
இந்த நிலையில் இந்த சட்டங்களின் தற்போதைய நிலை என்ன, இந்த சட்டங்களை திருத்த உடனடி தேவைகள் இருக்கிறதா என்று இலங்கையின் பிரபல எழுத்தாளரும் ஓய்வு பெற்ற பேராசிரியருமான எம் ஏ நூமான் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
இப்ப இந்த சட்டத்தின்படி பெண்களுக்குரிய குறைந்தபட்ச திருமண வயது 12 என்று இருக்கின்றது. இலங்கையினுடைய பொதுச் சட்டத்தின்படி அது 18. உலகம் முழுவதும் 18 என்பதை பொதுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பல முஸ்லிம் நாடுகளிலேயும் இந்த 18 வயசு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலே 12 வயதுதான் வயதில் உள்ள பிள்ளைகள் கல்யாணம் கட்டலாம். ஆகவே அதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும், அதை 18 வயசாக்க வேண்டும் அல்லது 16 உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான விஷயம். மற்றது இந்த சொல்லா பெண்கள் திருமணத்தில் பெண்களுடைய சம்மதம் சம்பந்தமாக, அதாவது மணமகள் இப்போ உள்ள சட்டத்தின்படி அதில் மணமகள் தன்னுடைய சம்மதத்தை நேரடியாக தெரிவிக்கிறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. ஒரு வழி மூலம் தான் அது செய்யப்படுகின்றது. திருமண அந்த பதிவில் அவர் ஒப்பமிடுவதும் இல்லை. அவள் இதே ஒரு பாரபட்சமான ஒரு விஷயம் என்று சொல்லப்படுகின்ற, ஆகவே அந்த திருமண பதிவேட்டில் ஒப்பமிடுவதற்கான ஒரு நிலைமை, தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்கிறதுக்கான ஒரு
யார் அவர் சார்பாக கையெழுத்திடுகிறார்கள்,
கையெழுத்திடுவது அந்த வழி என்று சொல்லுகின்றது. அவருடைய தந்தையாக இருக்கலாம் அல்லது அவருடைய பாதுகாவலராக இருக்கலாம், அவர் தான் அதை அதில் ஒப்பமிடுகின்றார். மற்றது இந்த பலதாரமான சம்பந்தமான பிரச்சனை. இஸ்லாமிய குரான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது பலதாரமானதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது. அதை ரெண்டு பேர் ரெண்டு மனைவிகளை இல்லை மூன்று மனைவிகளை சமமாக நடத்த முடியும் என்றால் மட்டும்தான் அவர் ரெண்டாவது இன்னொரு திருமணத்தை செய்யலாம் என்ற ஒரு நிபந்தனை உண்டு. ஆனால் இந்த சட்டத்தில் அந்த நிபந்தனை எதுவும் இல்லை. அவர் ஒரு விரும்பினால் அவர் அந்த காதிக்கு அறிவிப்பார், அந்த அறிவிப்பு பல இடங்களில் போடப்படும். தட்ஸ் எனஃப்.
சரி, இப்பொழுது இது தவிர விவாகரத்து பிரச்சனையில் எப்படி இருக்கிறது?
விவாகரத்து பிரச்சனையில் ரெண்டு விஷயம் உண்டு. ஒன்று இந்த ஆண்கள் கணவன் மனைவி விவாகரத்து செய்வது, இது தலாக்குன்னு சொல்கின்றோம். இதில் ஆண்களுக்கு கூடுதல் சுயாதீனம் உண்டு. அவர் ஒரு மனைவியை விரும்பினால் அவர் விவாகரத்து செய்யலாம். அதுக்கு அவர் காரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மனைவியினுடைய சம்மதம் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது அவர் காவியாருக்கு அறிவிப்பார், அந்த ஒரு 3 காலக்கெடுவுக்குள்ளே அந்த தலாக்கு நிறைவேற்றப்படுகின்றது.
இந்த பிரச்சனைகளில் சீர்திருத்தம் வேண்டும் என்ற கோரிக்கை முஸ்லீம் சமூகத்தினரிடமிருந்தே வருகிறதா, பெண்களிடமிருந்து வருகிறதா, எங்கிருந்து வருகிறது?
குறிப்பாக பெண்கள் இயக்கங்கள் இதை முன்வைக்கின்றன.
முஸ்லீம் பெண்கள் இயக்கங்கள்,
முஸ்லீம் பெண்கள் பல பெண்கள் குழுக்கள் இதில் முன்னணியில் இருக்கின்றன. குறிப்பாக இந்த முஸ்லீம் பெண்கள் ஆராய்ச்சி செயல் முன்னணி என்ற ஒரு இயக்கம் இருக்கின்றன. நான் அங்கு படித்த பெண்கள், அதேபோல் வேறு பல முஸ்லீம் பெண்கள் குழுக்கள் இருக்கின்றன. இதில் ஓரளவு தாராள சிந்தனை உள்ள ஆண்களும் இதில் அக்கறையுடன் இருக்கிறார்கள்.
இலங்கை எழுத்தாளர் நூமான். செய்தி அரங்கில் அடுத்து இந்திய கண்ணோட்டம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் அது தொடர்பாக முறையான விசாரணை கோரியும் சென்னையில் தமிழ் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் இன்று இலங்கை தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. அது குறித்த செய்திகளை தருகிறார் முரளிதரன்.
யாழ்ப்பாணத்தில் கல்லூரி மாணவர்களான நடராஜா கஜன், பவுன்ராஜ் சுலக்ஷன் ஆகியோர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து அவர்களது மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னையில் தமிழ் அமைப்புகள் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தின. அக்டோபர் 20 இரவில் இந்த மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும், இலங்கையில் காவல்துறையை மாகாண அரசின் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை துணை தூதரகம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம் பகுதியில் இன்று காலையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. காலை 11 அளவில் இளந்தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, தமிழர் வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் இலங்கை தூதரகத்தை நோக்கி ஊர்வலமாக செல்ல துவங்கினர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்டவர்களை கைது செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன்,
தமிழக இந்திய அரசுகள் இந்த பிரச்சனையில் வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக தலையிட வேண்டும், சர்வதேச சமூகத்திற்கும் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும், ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்
என்று கூறினார். யாழ் மாணவர்களின் மரணத்திற்காக நீதி கேட்டும், மலையக தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரியும் நாம் தமிழர் கட்சியும் இன்று இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்திருந்தது. முந்தைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது.
அப்ப அங்க ஒரு நியாயமான விசாரணை தேவை, இதை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுத்து அதை கண்டிக்கணும், அதற்கான ஒரு நியாயமான விசாரணையை முன்னெடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை.
போராட்டத்திற்கு பிறகு இந்த விவகாரங்கள் தொடர்பாக மனு ஒன்றை இலங்கை துணை தூதர் வடிவேல் கிருஷ்ணமூர்த்தியிடம் தான் அளித்ததாக சீமான் தெரிவித்தார்.
முரளிதரன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் தலித் மக்கள் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்ட ஒரு கோயில் வன்னியர்களின் எதிர்ப்பால் மீண்டும் இன்று பூட்டப்பட்டது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் மீண்டும் முரளிதரன்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஹரிஹரப்பாக்கம் என்ற இடத்தில் ஆதிதிராவிட மக்கள் உள்ளே நுழைந்து வழிபடுவதற்காக நேற்று திறக்கப்பட்ட கோவில் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இன்று மீண்டும் பூட்டப்பட்டது. ஹரிஹரப்பாக்கத்திற்கு அருகில் உள்ள நமந்தி என்ற பகுதியில் வசிக்கும் தலித்துகள் நீண்ட காலமாகவே துலுக்கானத்தம்மன் என்ற அந்த கோவிலுக்கு உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. ஆடி மாதத்தில் மட்டும் ஒரே ஒரு நாள் கோவிலின் வெளியில் இருந்து வழிபடுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தங்களையும் உள்ளே நுழைந்து வழிபட அனுமதிக்க வேண்டுமென இந்த ஆண்டு ஆடி மாத திருவிழாவின் போது தலித்துகள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதற்கு அங்கு வசிக்கும் வன்னியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த கோவில் கடந்த 2006 ஆண்டிலிருந்து இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தாலும் அதற்கு முன்பாக ஹரிஹரப்பாக்கத்தில் வசித்து வந்த வன்னியர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு வந்ததால் அவர்களுடன் மாவட்ட நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏதும் ஏற்படவில்லை. இதனால் கோவில் ஆடி மாதம் 3 வெள்ளிக்கிழமை அன்று மூடப்பட்டது. பிறகு தாங்கள் சமரசமாக போக விரும்புவதாக இரு தரப்பினரும் கூறியதை அடுத்து 20 கழித்து கோவில் திறக்கப்பட்டது. தலித்துகளை கோவிலின் உள்ளே அனுமதிப்பது குறித்து அக்டோபர் 5 தேதிக்குள் பதிலளிப்பதாக 5 பேரை கொண்ட அறங்காவலர் குழு கூறியதால் அதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது. ஆனால் கெடு முடிவடைந்த பிறகும் தலித்துகள் உள்ளே நுழைய அனுமதிக்கப்படாததால் நேற்று மாலையில் மாவட்ட துணை ஆட்சியர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தலித்துகளை கோவிலின் உள்ளே அழைத்துச் சென்று வழிபட வைத்தனர். இதையடுத்து 500 மேற்பட்ட வன்னியர்கள் திரண்டு வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இன்று காலையிலும் பிரச்சினை நீடித்ததால் பிற்பகல் 12:30 மணியளவில் கோவில் மூடப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் நிலுவையில் உள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படக்கூடும் என்பதால் கோவிலை மூடினோம் என்று BBC கூறினார் செய்யாறு வட்டத்தின் வட்டாட்சியர் மோகன்.
அந்த கோவில் வந்து மறுபடியும் மூடினதுனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணமாக மூடி இருக்காங்க. அதனால இப்போதைக்கு எந்த ஒரு அசம்பாவித நிகழ்வு எதுவும் நடக்கல. அவங்க கோரிக்கை வந்து நீதிமன்ற உத்தரவு, அதாவது அந்த இனத்தவர் வந்து நீதிமன்றம் நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம், நீதிமன்ற உத்தரவு வர வரைக்கும் வந்து இப்படி இருக்கணும்னு அவங்க வச்சதுனால இப்போ வந்து பண்ணிருக்காங்க இது மாதிரி. ஆனா இதுக்கப்புறம் என்னன்னு வேகமா தெரியல சார்.
ஆனால் இந்த விவகாரத்தில் வன்னியர் தரப்பு சிறிதும் இறங்கி வருவதாக இல்லை. முன்பு எப்படி வழிபாடு நடத்தப்பட்டதோ அதேபோல்தான் இப்போதும் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்கிறார் துலுக்கானத்தம்மன் கோவில் அறக்கட்டளையின் செயலாளர்களில் ஒருவரான பாபு.
அதெல்லாம் விட முடியாது, கோயில் உள்ள விட முடியாது. கோயில் உள்ள நீங்க வரணும் கேப்ப, அடுத்து 2 போட்டு சாமி எங்களுக்கு ஒரு நாள் அனுப்பணும் கேப்ப, அதுக்கப்புறம் எங்க நிர்வாகத்துல வந்து பங்கு கேப்ப, எதுக்கு தலையிட்டு அந்த வெள்ளாம உங்களுக்கு சாமி ஜோச்சு வைக்கிறோம், மொத்த தீபாவளி நீங்க ஒரு மணி நேரம், 2 3 நேரம் கூட உங்களுக்கு தேவையான பாத்துட்டு போங்க, எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் எங்களோட.
நமந்தியில் வசிக்கும் தலித்துகளை பொறுத்தவரை இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கீழ் இருக்கும் கோவிலுக்குள் தங்களை அனுமதிக்க மறுப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்புகின்றனர்.
முரளிதரன் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இது லண்டன் BBC தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.